கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு தேவன் மீண்டும் தயவு செய்த மாபெரும் கிருபைக்காக அவருக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல அநேக நன்றிகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம பார்த்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் குறிச்ச கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் வகுப்புக்குள்ள நாம கடந்து செல்வோம். யோவேல் 3 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்க போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தை, அதை நாம கடந்த 2 நாம ஆலோசிச்சுட்டு வருகிறோம். தேவன் மீண்டுமாக இஸ்ரேலை அதனுடைய சிறை இருப்பில இருந்து திரும்ப பண்ணி அவர்களுடைய தேசத்துல மீண்டும் அவர்களை நிலைநிறுத்தும் அந்த நாட்களில், அந்த காலத்துல மற்ற ஜனங்கள் கிட்ட இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் சிதறடித்ததனாலையும் இஸ்ரேலினுடைய தேசத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டதனாலையும் அவர்களிடத்துல தேவன் வழக்காடுவார் என்பது தான் நாம் அந்த வசனத்தினுடைய கருப்பொருள். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசம், அது முதலாவது தேவனுடைய தேசமாயிருக்கு. நெக்ஸ்ட், அவருடைய தேசத்தை அவர் பிரியப்பட்டபடியே இஸ்ரேலுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருந்தார். அந்த தேசத்தை மற்ற ஜனங்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள். அந்த தேசத்திலிருந்து இஸ்ரேலை அவர்கள் சிதறடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்த நாட்கள்ல நிறைவேறி இருக்கிற சம்பவங்கள். ஆனா அந்த சம்பவங்களின் நிமித்தம் மீண்டும் அவங்களை ஒரு தேசமாக கூட்டி சேர்க்கிற அந்த நாளில தேவன் மற்ற ஜனங்களை அங்க மற்ற ஜனங்களோட வழக்காடுவார் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய கருப்பொருள். சகோதர சகோதரி, போன வாரம் நாம பார்த்தோம் தேவன் இஸ்ரேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தினுடைய உண்மையான எல்லை. சோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய எல்லை என்று சொல்லும் பொழுது அது உண்மையா தேவன் கொடுத்த எல்லை பகுதியில ஒரு 1/3 தான் நாம் அங்கு சொல்ல முடியும். சோ இன்னைக்கு இதுதான் இன்றைய இஸ்ரேலினுடைய எல்லை என்று பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தினுடைய முழு எல்லை அந்த 5 வசன பகுதிகள் இருந்து போன வாரம் நாம நல்லா அங்க பார்ப்போம். சோ ரொம்ப சுலபமா சொன்னா அந்த எல்லை எங்கிருந்து எங்க வரைக்கும் வருது, அந்த பூகோள அடிப்படையில அடையாளங்களின் மூலம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, நினைவு இருக்கணும் இல்லையா, அந்த லேண்ட்மார்க்ஸ் எங்க இருந்து எங்க வரைக்கும் தேவன் ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் அந்த பூமியை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். எகிப்தின் நதி துவங்கி எது வரைக்கும், ஐப்ராத்து நதி வரைக்கும். அப்புறம் அந்த 11 ஜாதியார் குடியிருந்த அந்த பகுதி, அப்புறம் என்ன சொல்ல போனா சிவந்த சமுத்திரம் துவங்கி பெலிஸ்தரனுடைய சமுத்திரம் மட்டும், வனாந்திரம் துவங்கி பெரிய நதி ஐப்ராத் மட்டும். சோ நிறைய இடங்கள்ல தேவன் இஸ்ரேலுடைய எல்லை பற்றி சொல்லும் பொழுது வடக்கு முனை தெற்கு முனை தெளிவா அங்க சொல்லிடுறார். வடக்குல அவங்களுடைய ஃபர்தஸ்ட் எக்ஸ்ட்ரீம், வடக்குல அவங்களுடைய முனை பகுதி சொல்றார், அது லெபனான் மனாந்தரங்கள் துவங்கிட்டு ஐப்ராத் நதி வரைக்குமே. நெக்ஸ்ட் தெற்கு முனை சொல்லும் பொழுது அது ஒண்ணு எகிப்து நதி சொல்லிடுறார், அப்படி இல்லாட்டி சிவந்த சமுத்திரம் துவங்கிட்டு பெலிஸ்தரனுடைய சமுத்திரம் வரைக்கும் அங்க சொல்றார். அப்போ இன்னும் மற்ற சில வசனங்கள் எல்லாம் ஆதரவா வச்சு நாம பார்க்கும் பொழுது, சோ தேவன் இஸ்ரேலுக்கு ஆபிரகாமின் மூலம் வாக்கு தத்தம் பண்ண அந்த பூமியினுடைய உண்மையான எல்லை மிகப்பெரிய அளவுல அங்க இருக்குது பார்த்தோம். சோ அப்பதான் நமக்கு அந்த ஆச்சரியமான உண்மை அங்க தெரிஞ்சிச்சு. சோ தேவன் இஸ்ரேலுக்கு வாக்கு தத்தம் பண்ணின எல்லைக்குள்ள இன்னைக்கு யார் இருக்கிறாங்க? அரபு தேசங்கள் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா யார் சொல்லலாம் நாம? தேவன் இஸ்ரேலுக்கு வாக்கு தத்தம் பண்ணினா நீங்க ரொம்ப புதுசா பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அப்போ கொஞ்சம் என்வரன்மெண்ட் நீங்க காண்பிக்கணும். அப்போ அவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த எல்லைக்குள்ள இன்னைக்கு யார் யார் இருக்கிறாங்க தெளிவா நாம சொல்லலாம். எத்தனை தேசங்கள் இருக்கு, எந்தெந்த தேசங்கள்? லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து, இந்த நான்கு தேசங்கள் தேவன் அவங்களுக்கு கொடுத்த எல்லைக்குள்ளேயும் இருக்கிறாங்க. ஆனா இவரே இருந்துட்டு இன்னொரு என்ன கோரிக்கை அடிக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய தற்போதைய நிலையில இன்னும் சில பகுதிகளை அவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு அங்க கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சோ இதுதான் இன்றைய சூழ்நிலை என்று நம்ம அங்க பார்ப்போம். சரி, சோ போன வாரம் நம்ம பார்த்த பகுதியினுடைய நோக்கம் இந்த யோவேல் முதல் இரண்டு வசனத்துல முதல் பகுதி, அவர்கள் என் தேசத்தை பகிர்ந்து கொண்டுட்டாங்க. தேவன் சொல்கிறார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் கொடுத்த என் தேசம், நான் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்த பூமி, அந்த மிகப்பெரிய பகுதி எகிப்து நதி துவங்கி ஐப்ராத் நதி வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி பற்றி தேவன் சொல்லும்போது, அது என் தேசம், அந்த பகுதி தான் உண்மையிலேயே நான் அவங்களுக்கு கொடுத்திருந்தேன். அந்த பகுதியை தான் போன கிளாஸ் தான் நாம பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் பகுதி, தேசத்தை அவர்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள். சோ தே பார்ட்டர் மை லேண்ட். தேவன் அங்க யோயேல்ல சொல்லும் பொழுது, என்னுடைய தேசத்தை இந்த ஜாதிகள் ஜனங்கள் பங்கிட்டுக் கொண்டாங்க அவங்களுக்கு உள்ள. எப்ப இது நடந்துச்சு இஸ்ரேலினுடைய சரித்திரத்துல? தேவன் அவங்களுக்கு கொடுத்த நிலத்தை எப்போ யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில தங்களுக்காக பங்கிட்டுக் கொண்டாங்க, சோ அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய பகுதி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கிற பகுதியினுடைய தலைப்பு, அவர்கள் என் தேசத்தை பங்கிட்டுக் கொண்டார்கள். இன்வெர்டர் கமாஸ்ல தே பார்ட்டர் மை லேண்ட். இந்த வாசகம் வசனம் இஸ்ரேலுடைய விஷயத்துல எப்ப நிறைவேறுச்சு? இன்னைக்கு ஒரு சின்ன வரலாறு நாம பார்க்க போறோம். இஸ்ரேலினுடைய வரலாறு எப்ப இருந்து எப்பனா 1878 வருஷத்துல இருந்து 1948 வருஷம் வரைக்கும், 1878 இருந்து 1948 வரைக்கும் இஸ்ரேல் விஷயத்துல என்ன எல்லாம் நடந்துச்சு? ஏன்னா இந்த 7 வருஷங்களும் முக்கியம். 1878 அவர்கள் மீதான தேவனுடைய இரண்டத்தனையான தண்டனை முடிவுக்கு வந்துச்சு. The Jews double முடிவுக்கு வந்துச்சு. சோ அவர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவதற்கான அடையாளங்கள் பிரயாசங்கள் 1878 அங்க தெரிய ஆரம்பிச்சு ஒரு தேசம் மீண்டும் உருவானாங்க. அவை 1878 ஆரம்பிச்சு 1948 ஒரு தேசமாவே அவங்க உருவாயிட்டாங்க. மே மாதம் 14 தேதி இஸ்ரேல் இண்டிபெண்டன்ஸ் டே. இடைப்பட்ட காலத்துக்குள்ள சில விஷயங்கள் நடந்துச்சு. அந்த விஷயங்கள் நாம பார்த்தோம்னா இந்த வசனம் அருமையா நிறைவேறும் தெரியும். என் தேசத்தை அவர்கள் அவர்களுக்குள்ள பங்கிட்டு கொண்டாங்க. சோ இப்ப நாம இந்த பகுதிக்குள்ள நாம அங்க போகலாம். சோ கண்டிப்பா நமக்கு 1878 விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதுக்கு முந்தைய நாட்கள்ல. சோ 1878 இஸ்ரேல் ஜனங்கள் மீது தேவனுடைய அந்த இரண்டத்தனையான தண்டனை, யூதயுக ஆசீர்வாதம் காலம் இருந்துச்சு 1845 வருஷம். அதே ஆசீர்வாத காலத்துக்கு இணையான ஒரு தண்டனை காலம் கிபி 33 அவங்கள் மீது ஆரம்பிச்சு 1878 அந்த தண்டனை காலம் முடிஞ்சிச்சு. தண்டனை காலம் இரண்டத்தனையான தண்டனை 1878 முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு அறிகுறி அங்கேயே தோன்றணும்.
அப்புறம் அங்க இருந்து இஸ்ரேலுக்கான ஒரு ஆசீர்வாத காலம் கூட அங்க துவங்கணும். சோ அந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம அருமையாக பார்த்தோம், அது இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, பாருங்க அந்த பாயிண்ட்ல இருந்துதான் தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் மீண்டும் அவங்களுடைய சிறையிருப்புல இருந்து அவங்களை நான் திருப்பும் அந்த காலகட்டத்துல அவங்களை சிதறடிச்சதுக்காக, அவங்க தேசத்தை பங்கிட்டு கொண்டதுக்காக ஜானிகள் கிட்ட நான் விசாரிக்கிறேன். சோ அந்த விசாரிப்பும் கூட 1878 இருந்து அங்க ஆரம்பிச்சது என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ 1878 இருந்து நாம பார்க்கிறோம். தேவனுடைய வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியா 14 அவங்கள கூட்டி சேர்க்கிற அந்த தீர்க்க தரிசன வசன பகுதி நிறைவேற ஆரம்பிச்சது 1000 எரேமியா 14 வசனம்.
இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரேல் பிள்ளைகளே எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ண கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரேல் பிள்ளைகளே வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ண கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திருப்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும்
வேட்டையாடுவார்கள். இஸ்ரேல் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவதை தீர்க்க தரிசனமாக உரைச்ச வசன பகுதிகள். இந்த வசன பகுதிகள் தான் 1878 அந்த இரண்டு தனியான தண்டனை முடிவுக்கு வந்ததுல இருந்து நிறைவேற ஆரம்பிச்சது. அவர்கள் எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்களோ, எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் தஞ்சம் புகுந்துட்டாங்களோ, அங்கெல்லாம் இருந்த தேவன் அவங்களை மீண்டும் அவங்களுடைய தேசத்துக்கே சேர்ப்பதற்கான அந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சு. சோ மீன் குடிக்கிறவர்கள், வேட்டைக்காரர்கள், அதனுடைய நிறைவேறுதல் எல்லாம் நம்ம பேசிக் கிளாஸஸ்லயே நாம அங்க கேட்டுடுக்கிறோம். இந்த மாதிரி கூட்டி சேர்க்கிற விஷயம் நடந்தது. இன்னொரு வசனத்துல கூட வாசிக்கிறோம், ஏசாயா 43:4-6 வசனம் வாசிங்க.
நீ என் பார்வைக்கு அருமையான படியால் குணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன்.
பாருங்க, எவ்வளவு அருமையான வசனம். இந்த வசனம் இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டுமாக கூட்டி சேர்க்கப்படுகிற நாள்ல தேவன் அவங்களோட இருக்கிறார். சோ அவங்களோட இருந்து அவர்கள் மீண்டும் உருவாக்குவதற்கு எல்லா வேலைகளும் அவர் செய்யறார். சோ நான் கிழக்குல இருந்து வடக்குல இருந்து என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை நான் கூட்டிட்டு வருவேன். சோ நான் கிழக்கையும் வடக்கையும் பார்த்து நான் சொல்லுவேன், அவங்களை நீங்க வச்சிருக்காதீங்க, அவங்களை நீங்க அனுப்பிச்சு விடுங்க நான் சொல்லுவேன். அப்படின்னா முழு அத்தாரிட்டி அதிகாரம், அதாவது 1878 ஆரம்பிக்குது. அது வரைக்கும் தான் அவங்களுக்கு மற்ற தேசங்கள்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா 78 வந்துச்சுன்னா, இந்த 2 தண்டனை முடிவுக்கு வந்துச்சுன்னா, அவர்கள் மீண்டும் திரும்புவதற்கான காலம். அந்த காலத்துல தேவன் அவங்க கூட இருக்கிறார். அவங்களுக்காக அவர்கள் சிதறி போல இருந்த தேசங்கள் கிட்ட பேசுறதாக அங்க வசனம். சில வசனங்கள் எல்லாம் இஸ்ரேல் திரும்பி சேர்க்கப்படுவதை பற்றி பேசுற வசனம் நிறைவேற ஆரம்பிச்சு 1878 இருந்துச்சு. அப்போ பார்க்கும் பொழுது 78 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. கிபி 70 1878 வரைக்கும் இஸ்ரேல் தேசம் இஸ்ரேலுக்கு இல்ல, இஸ்ரேலர்கள் இஸ்ரேல் தேசத்துல இல்ல. யார் இருந்தாங்க அந்த சமயத்துல பாருங்க, அந்த ஒரு 1845 வருஷம் சரித்திரம் பார்த்தோம்னா, ரோமர்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நிறைய ஜனங்கள் இஸ்ரேலுக்கு வரவும் இருக்கவும் போவாங்க. சோ ரோமர்களுக்கு அப்புறம் முஸ்லீம்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் சிலர், அப்புறம் இப்படியே ஒரு ஒருத்தரா வந்தாங்க. அரேபியர்கள் இருந்தாங்க, பாலஸ்தீனர்கள் கூட கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க. சோ இப்படியே அந்த ஹிஸ்டரி நம்ம பார்க்கல. ஆனா அந்த ஒரு சுவிசேஷம் முழுக்க யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில இஸ்ரேல்ல அவங்க இல்ல, இருந்தா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஆனா பிரதானமா இல்ல. அதே சமயத்துல மற்ற ஜனங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்துட்டு அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த காலப்பகுதி.
சோ அப்போ இந்த 1878 என்று சொல்லும் பொழுது அந்த கால பகுதி அவங்களுடைய தண்டனையை முடிஞ்சு ஆசீர்வாத காலம் துவங்குற அந்த பகுதி அவர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய அந்த கால பகுதியில கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய சில முக்கியமான பகுதிகள் எல்லாம் அரேபியர்களுடைய கையில இருந்துச்சு. அரேபியர்கள் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தான். ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த இஸ்ரேல் சிதறடிக்கப்பட்டிருந்த காலங்கள்ல அந்த தேசத்தில யாரு வேணாலும் வந்து தங்கிட்டு போயிட்டு எல்லாம் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1900 கேப்ல. ஆனா என்னன்னா அந்த தேசமே ஆசீர்வாதிக்கப்பட்ட பூமியா இல்லவே இல்லை. முன்மாறி பின்மாறி மலைகள், ஏர்லி ரெயின்ஸ் லேட்டர் ரெயின்ஸ், வருஷத்துக்கு 2 முறை வரக்கூடிய இந்த மலைகள் எல்லாம் பொய்த்து போச்சு. என்ன காரணமே தெரியாது, என்ன புவியியல் பிரச்சனை தெரியாது. ஆனா மலைகள் மழை பெய்வது நின்று போச்சு. அப்புறம் எல்லாமே வறண்ட நிலங்கள், பிரயோஜனம் மற்ற நிலங்கள், குடியிருப்பதற்கோ விவசாயம் செய்வதற்கோ. ஆனா அந்த தேசம் அந்த அந்த நிலங்கள் யார் கையில் இருந்துச்சு? அரேபியர்கள் கையில் இருந்துச்சு. பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸ், அந்த நில ஜமீன்தார்கள் போல இருந்தார் அந்த அரேபியர்கள். ஆனா 1878 என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வேஸ்டா கிடக்குற இந்த பூமிய வந்தே வரைக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்துட்டு பாருங்க, கிட்டத்தட்ட அவங்க சுதந்திரம் வாங்குற வரைக்கும் அவங்க அந்த இந்த இடத்துக்கு பேரு இஸ்ரேல் இல்ல, பாலஸ்தீனம் தான் உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த பாலஸ்தீனம் தான் சொல்லுவாங்க பலசு. அவங்க சுதந்திரம் வாங்கறதுக்கு அப்புறம் தான் அது இஸ்ரேல் ஆச்சு. அரேபியர்கள் கிட்ட இருந்து பணம் கொடுத்து வாங்குங்க அங்க எல்லாம் சொன்னோம். என்ன சொல்ல வரும் அந்த ஹிஸ்டரியில பாக்கும்போது பிரதர்சனையான தண்டனை 1878 முடிவுக்கு வந்துச்சு. சோ அந்த பாயிண்ட்ல இருந்து இஸ்ரேலில இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை அப்ப சொந்தம் கொண்டாடிட்டு இருந்த அரேபியர்கள் கிட்ட இருந்து, அரேபிய ஜமீன்தார்கள் மாதிரி இருந்த ஜனங்கள் கிட்ட இருந்து சில யூதர்கள் போய் அந்த நிலத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுவும் கூட அருமையான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். வசன வாசிங்க, அந்த நிலம் வாங்கினது கூட அது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். எரேமியா 32:44 வாசிங்க. அருமையான தீர்க்க தரிசனம். அங்க சொல்லியிருக்கிற பகுதி எல்லாம் இஸ்ரேலினுடைய எல்லைக்குள்ளே சொல்லும் பொழுது இந்த பகுதியில அந்த நிலத்தை வாங்குறது விக்கிறது அதற்கான அக்ரிமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டு சாட்சி பண்றது இதெல்லாம் ஆரம்பிக்கிற காலம் அங்க வரும். 1878 அப்புறம் இந்த மாதிரி இந்த தீர்க்க தரிசன வசனம் இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேற ஆரம்பிச்சு. அந்த மீன் பிடிக்கிறவங்க அவங்க ஆரம்பத்தில் விட்ட அறிக்கை தெரியும் இல்லைங்களா, தேரா ஹெர்ஷல்ஸ். சோ ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு அப்போ உலகம் முழுக்க சிதறிய இந்த யூதர்களை மறுபடியும் தேசத்துக்கு வருவதற்கு அழைப்பை விடுவித்தார். சில பரிசு சில ஏற்பாடுகள் கூட சொன்னார், வாக்குறுதிகள். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இலவசமா கொடுப்போம், வீடு கட்டுறதுக்கு எல்லாம் வசதி செய்து தரப்படும். ஆனா என்னன்னா அந்த 78 இருந்துச்சு, இருந்த இஸ்ரேல் தேசம் வாங்கப்படுவதற்கான முயற்சி நடக்க ஆரம்பிச்சு. வெளிநாடுகள் இருக்கிற யூதர்கள் எல்லாம் அதுக்காக பணம் கொடுத்தாங்க. அப்போ தியோடர் ஹெர்ஷல்ஸ் அவரு கூட இன்னும் சில முக்கியமானவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட இருந்துட்டு இஸ்ரேல்ல வறண்டு கிடந்த அந்த பகுதிகள்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது வந்து வசனத்தினுடைய நிறைவேறுது. சோ வசனத்துல அங்க சொல்றாரு அந்த பகுதிகளை அவங்க வாங்குவாங்க, அதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, சாட்சி ஏற்படுத்துவாங்க, நிறைவேறுச்சு அந்த காரியங்கள். சோ இவ்விதமாக அவர்கள் அந்த நிலப்பகுதி வாங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அங்க குடியிருக்க போனாங்க. சோ அப்படி போகும்போது அந்த முதல் ஒரு பகுதி முதல் நாள் எங்க செட்டில் ஆனாங்க அவங்க தெரியலீங்களா? 1878 நம்ம சொல்லுவோம் இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சது 1878ல. பாருங்க அது ஏதோ ஒரு இயக்கத்தினுடைய பேர் மாத்திரம் இல்ல, அது இஸ்ரேலுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு சின்ன பகுதி பெட்டாத்திக்வா. இந்த பகுதியில் தான் சிதறடிக்கப்பட்டு மீண்டும் கூட்டி சேர்க்கப்படும் பொழுது முதல் முதல்ல யூதர்கள் வந்து செட்டில் ஆனாங்க. ஒரு பேர் இல்ல,
அது எதிரே பாஷை பைபிள்ல வசனத்துல இருக்கு. வசன வாசிங்க ஹோசியா 2:15. ஹோசியா 2:15.
அவ்விடத்திலிருந்து அவர்களுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன்.
நம்பிக்கையின் வாசல், நம்பிக்கையின் வாசல், the door of hope.
சோ இந்த பெதாபிக்வா எபிரேய பாஷை, அதுக்கு தமிழ்ல நம்பிக்கையின் வாசல் பெதாபிக்வா. சோ
நிறங்கள் வாங்கப்பட்டு அப்புறம் அந்த பெதாபிக்வா பகுதியில முதல் முதலாக அவங்க குடியேறி அங்க வந்துட்டு விளைச்சல் எல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சரித்திரம் நம்ம பார்க்கும் போது சார், நம்ம பிரதர்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன புக்கு போட்டுருக்கிறாங்க இஸ்ரேல் பத்தி. சில சகோதர சகோதரர்கள் கிட்ட இருக்கலாம், இஸ்ரேல் த நேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ் போட்டிருப்பாங்க. இஸ்ரேல் அது ஒரு அற்புதங்களின் தேசம் போட்டிருப்பாங்க. ஏன் அற்புதங்களின் தேசம்னா, அவர்கள் 2000 வருஷம் இல்ல மீண்டும் சேர்க்கப்பட்டாங்க. முதல் அற்புதம் அவங்க சேர்க்கப்பட்டது, அற்புதம் அவங்க சேர்க்கப்பட்டதுல இருந்து அவங்க தேசமா உருவாக வரைக்கும் நிறைய அற்புதம், தேசமா உருவாகிறதுக்கு அப்புறம் இன்ன வரைக்குமே நிறைய அற்புதம், இங்க இருந்து இனிமேலுமே நிறைய அற்புதம், எல்லாமே அந்த அற்புதத்தை எல்லாம் வசனங்களின் படியே அங்க நிறைவேறும் என்று அங்க நாம் பார்த்தோம். ஆச்சரியமா இருக்கு என்னன்னா, அவங்க குடியேற ஆரம்பிச்ச உடனே சகோதர சகோதரிகளே, அப்போ குடியேற ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட 1900 வருஷம் போயிட்டு போன அந்த முன்மாறி பின்மாறி மழை ஆரம்பிச்சது சொல்றாங்க ஜியாலஜிஸ்ட். ரொம்ப ஆச்சரியம், என்னைக்கும் ஒரு குடி புகழ்ந்து பிரதாபிக்குவால குடியேறினாங்களோ அப்ப அந்த வருஷம் இருந்து 1800 வருஷத்துக்கு மேல போய்த்து போயிருந்த அந்த மழை அங்க பெய்ய ஆரம்பிச்சு அது வரைக்கும் வறண்ட நிலமா, அந்த தேசத்தில் இருந்தவங்க பயன்படுத்த முடியாத நிலமா இருந்த நிலம் அருமையான செல்வ செழிப்போட அது உருவாச்சு. அது கூட வசனத்துக்கு மத்தியும் நிறைவேறுதல். யோவேல் 2:21-24.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களை பயப்படாதீர்கள், வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும்.
வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். பாருங்க ரெண்டுமே ஆப்போசிட், அது வனாந்திரம் எப்படி மேய்ச்சல் வரும்? சோ வசனம் சிம்பிளா பார்த்தா நமக்கு சாதாரணமா இருக்கும், அது வனாந்திரம். வனாந்திரம்னா ஒரு பூச்சி புழு பூச்சி இல்ல, ஒரு செடி மரம் கொடி இல்ல, ஏன்னா இல்ல தண்ணி இல்ல, அது வனாந்திரம். அந்த மேய்ச்சல் கொண்டு போக முடியாது, ஏன்னா அங்க புழு பூண்டுகள் எதுவும் இல்ல. ஆனா வனாந்திரம் தான், அதுல மேய்ச்சல்கள் உண்டாகும், உண்டாச்சு 1878க்கு அப்புறம். 78 வரைக்கும் வனாந்திரம் தான் அந்த பகுதி. ஆனா அந்த மழை வந்துச்சு, வசமாங்க நெக்ஸ்ட் அத்திமரம் திராட்சை செடி. அதாவது என்னன்னா, வனாந்தரமா இருந்த பகுதி எப்படி மாறிச்சுன்னா அத்திமரம் திராட்சை தோட்டங்களை உருவாச்சு. எல்லாம் இஸ்ரேலுக்கு நடந்துச்சு 1878க்கு அப்புறம்.
அப்புறம் உண்மாக்கை பெற்றிருப்பது மகிழ்ந்து கழி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாயையும் கொடுத்து உங்களுக்கு முன்மாயையும் பின்மாயையும் ஏற்கனவே வரிசிக்கப்படுவார்.
அவர் தக்கபடி, அவர் தக்கபடி ஏற்ற சமயத்துல நீங்க கூட்டி சேர்க்கப்படுவீங்க. அது வரைக்கும் அது ஒரு வேஸ்ட் லேண்ட், யாரும் பிரயோஜனப்படுத்த முடியாத தேசமா இருக்கும். ஆனா நீங்க கூட்டி சேர்க்கப்படும் நாயில தக்கப்படி உங்களுக்கு முன்மாறி பின்மாறி. சோ அந்த ஏவி ரைன்ஸ் அண்ட் லேட்டர் ரைன்ஸ் அதேவன் மீண்டும் தருவார். இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாமோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விவரிக்க முடியாது. ஒரு 1800 வருஷம் எந்த காரணத்துக்காக இஸ்ரேல் மேல மழை வந்து ரொம்ப கம்மியா போச்சு. அந்த முன்மாரியோட கொஞ்சம் பெய்து கொண்டு இருந்துச்சான், ஆனா அந்த பின்மாரி சுத்தமா நின்னு போச்சு. ஆனா அப்புறம் திடீர்னு மழை ஒத்துக்கிட்டு ரெண்டு மழையுமே வருஷம் வருஷம் அருமையா பெய்து வனாந்திரமே விளைச்ச நிலமா திராட்சை தோட்டமா அத்தி மரமா உருவாக ஆரம்பிச்சு. சோ எல்லாமே தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவு. சோ உங்கள் வீடு உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாலாய் கிடக்கணும், பாலாய்த்தான் கிடக்கும். அதை யாரும் பிரயோஜனப்படுத்த முடியாது. அதிக மீறிட்டு ஒருத்தர் சிலர் குடியிருக்கலாம், பட் குடியிருக்க முடியாத நிலைமையில குடியிருந்துட்டு இருப்பாங்க. அது பாலாய் கிடக்கும், பாலாய்த்தான் கிடந்துச்சு. அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அது செழிக்கும், அப்படியே செழிச்சது. இதெல்லாம் இஸ்ரேல் விஷயத்துல. அதனாலதான் நம்ம அந்த புக் பேர் அந்த மாதிரி பொதுவாக இஸ்ரேல நம்ம பைபிள் சொல்லி அர்த்த சொல்ல இஸ்ரேல் நேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ், அது ஒரு அற்புதங்கள் நிறைந்த ஒரு தேசம். இப்படி எல்லாம் நடந்துச்சு. சோ அப்போ அந்த வசனம் கூட நிறைவேறுச்சு. சோ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, 1878 அந்த இரண்டத்தனையான தண்டனை முடிவுக்கு வந்த உடனே சகோதர சகோதரிக்கு கூட்டி சேர்க்கப்படுவதற்கான எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சு அந்த நிலங்கள் வாங்கப்பட்டது வசனத்தினுடைய நிறைவேறுதலாக. அப்புறம் முன்மாறி பின்மாறி பொழிந்து தேசம் வந்து செழிப்படைய ஆரம்பிச்சது வசனத்தினுடைய நிறைவேறுதலாகவே அங்க நிறைஞ்சிச்சு. அது மாத்திரம் இல்ல, அந்த தெய்வீக ப்ரெடிக்ஷன், டிவைன் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. தேவன் கிளியரா சொல்லியிருந்தார் இந்த நேரம் எப்படி ஆகும். நான் வசனம் வாசிங்க, ஆமோஸ் 9:14-15 வசனம், ஆமோஸ் 9:14-15. இந்த மாதிரி வசனங்கள் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இஸ்ரவேலுடைய ரீகேதரிங், திரும்ப கூட்டி சேர்க்கப்படுவது, நிலைநாட்டப்படுவது பற்றின அருமையான தீர்க்க தரிசனங்கள். நான் கூட்டிட்டு வருவேன், அவங்க பலாக இருந்த பட்டணத்தை கட்டுவாங்க, அதுல வந்துட்டு திராட்சை தோட்டங்கள் வைப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க. அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு அவங்க நேரத்தில் வைப்பேன். இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னா, அவங்க அப்படி கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்ற வசனத்துல, அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை. இது மயிலாவீங்க ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த அரபு தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமா இருக்கு, மேற்கத்திய நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு பிரஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் வசனம் புரிஞ்சுட்டாங்க, அவங்க சித்தரிச்சுட்டேன், ஆனா கூட்டி சேர்ப்பேன், ஆச்சரியமான விதத்துல அவங்க மறுபடியும் தங்கள் தேசத்துல வருவாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் மீண்டும் என்ன வருது இல்லை, அது என்னவான சரி, அது எந்த சுமார் வந்தாலும் மீண்டும் அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை. சோ இதெல்லாம் நிறைவேறுச்சு, நிலமாக போட்டுச்சு, முன்மாறி பின்மாறி பெய்து வனாந்திரம் வந்துட்டு மேய்ச்சல் நிலமா மாறிச்சு, தோட்டங்கள் நாட்டினாங்க, ஜனங்கள் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. சகோதர சகோதரிகளே, 1878 அவங்களுக்கான இரண்டத்தனையான தண்டனை முடிவுக்கு வந்ததா. அங்கிருந்து அந்த ஆசீர்வாத காலம் ரொம்ப அருமையா வந்துச்சு. பாருங்க, அப்போ 78 ஆரம்பிச்சதுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் இதே நிலைமை தான். நாளுக்கு நாள் செழிப்படைஞ்சிட்டே இருந்துச்சு, நாளுக்கு நாள் யூதர்கள் திரும்பி இஸ்ரேலுக்கு வருவது அதிகரிக்க ஆரம்பிச்சது. இஸ்ரேல் ஜனங்கள் அரேபியர்கள் கிட்ட நிலத்தை வாங்கினாங்க, அதைய விளைய செஞ்சாங்க, அங்கேயே அவங்க தங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் 78 அப்புறம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனாலும் நான் என்ன சொல்லலாம், இன்னும் தேசம் என்ன ஆகல, உண்டாகவே இல்லை,
இஸ்ரேல் இல்ல. அப்போ அப்போ வந்து என்னதான் சொல்லுவாங்க, அந்த பகுதியா பாலஸ்தீனம் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட்டிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அவரு கூட அந்த பாலஸ்தீன் அப்படித்தான் சொல்லுவார், அதிகமா இஸ்ரேல் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலப்பகுதியில அப்படித்தான் அங்க இருந்துச்சு. சோ இஸ்ரேல் விஷயத்துல ஒரு இன்னொரு முக்கியமான வருஷம் தொடர்ந்து வந்துச்சு, 1914 வருஷம், முதலாவது உலக போர் அங்க வந்துச்சு அந்த வருஷம். சோ அந்த வருஷத்துல முக்கியத்துவம் என்ன வருஷத்தின் அடிப்படையில, 1914 வருஷம் புரட்சாதியார் காலம் முடிவுக்கு வந்துச்சு. பாருங்க, இது இன்னொரு ஃபேஸ், இன்னொரு கட்டம், இன்னொரு விசேஷமான வருஷம், இன்னொரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் ஆரம்பிச்சது 606 ஜெதேக்கியா கிட்ட இருந்து. சக்கர்த்தார் தேவன் உன்னை நான் கவிழ்ப்பேன் 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 எடுத்துட்டார். அதிகாரம் கிடைக்கப்பட்டு பாருங்க, 2520 வருஷம் கடந்து 1914 புரட்சாதியார் காலம் முடிவுக்கு வந்துச்சு. அப்ப இஸ்ரேல் கூட்டி சேர்க்கப்படுற விஷயம் 78 ஆரம்பிக்குது. இஸ்ரேல் அவர்களால் தேசம் பெற்றுக்கொள்கிற அந்த மாபெரும் விஷயம் 1914 ஒரு முக்கிய கட்டத்தை தாண்டு, புரட்சாதிகள் காலம் அங்க முடிஞ்சிச்சு. சோ இந்த சம்பவமே நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அந்த வசனம், அவர்கள் மற்ற ஜாதிகள் தேசங்கள் என் தேசத்தை பங்கிட்டு 1914 இருந்தது ஆரம்பிச்சு. பாருங்க, இப்போ அந்த முதலாம் உலக போர் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம பார்த்தோம்னா நல்லது. சோ முதலாம் உலக போர் 1914 வருது. அப்போ பாலஸ்தீனம், அதாவது இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல், இந்த பகுதியில நம்ம ஏற்கனவே சொன்னபடி 78 இருந்து இஸ்ரேல்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பகுதி யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இஸ்ரேல் மாத்திரம் இல்ல, அந்த மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா துருக்கி ராஜ்யம், டர்க்கி எம்பையர். அப்ப வந்து அந்த மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் டர்க்கி சாம்ராஜ்யம், துருக்கி சாம்ராஜ்யம் ஆளுகை பண்ணிட்டு இருந்தார். சும்மா ஒரு ஹிஸ்டரி, கொஞ்சம் சரித்திரம் பார்க்கணும் நாம். அந்த துருக்கியினுடைய சாம்ராஜ்யத்துக்கு உள்ள இந்த பாலஸ்தீனம் வந்துச்சு. சோ அவங்க அவங்களுக்கு மேல துருக்கி சாம்ராஜ்யம் இருந்துச்சு. துருக்கி சாம்ராஜ்யம் சொல்லும் பொழுது கொண்டு வந்திருந்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். அந்த மத்திய கிழக்கு பகுதியும் சேர்த்து அப்புறம் கீழே இருக்கிற ஆப்பிரிக்க கண்டத்துல அந்த மேற்பகுதி, எப்படி சொல்லலாம்னா வடக்கு ஆப்பிரிக்கா பகுதி, இதெல்லாமே துருக்கிய சாம்ராஜ்யம் ஆளுகை செஞ்சிட்டு இருந்துச்சு. இதுக்குள்ளதான் யாரு வராங்க, பாலஸ்தீனர்கள் அங்க வராங்க. முதலாம் உலகம் போர் வந்த போது யாருக்கு யாருக்கு நான் பெரிய பிரச்சனை, இந்த துருக்கி சாம்ராஜ்யத்துக்கும் நெக்ஸ்ட் ஒரு மத்திய பகுதியில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருந்தாங்க. அந்த கூட்டணி நாம சொல்லும் பொழுது அது ஜெர்மனி மற்றும் சில முக்கியமான தேசங்கள், பிரிட்டிஷ், பிரெஞ்சு, ரஷ்யா, இவங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டணி போட்டு இந்த கூட்டணிக்கும் அந்த துருக்கி சாம்ராஜ்யத்துக்கும் அந்த போர் வந்துட்டு அங்க வெடிகுது என்று நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்படி நடந்ததுதான் இந்த முதலாவது உலக போர். ஏதாச்சும் அந்த போர்ல ஆச்சரியம், இந்த மத்திய பகுதியில் இருந்த வலிமை வாய்ந்த நாடுகளினுடைய கூட்டணி ஜெயிச்சிச்சு. அதாவது ஜெர்மனி, பிரிட்டிஷ் எம்பையர், பிரெஞ்சு ராஜ்யம், இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. சோ அப்போ துருக்கி சாம்ராஜ்யம் தோத்து போச்சு. அப்போ துருக்கி தோத்து போச்சுன்னா அந்த மத்திய கிழக்கு பகுதி, அப்புறம் ஆப்பிரிக்கால அந்த வடக்கு பகுதி எல்லாமே யார் கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சு, யுத்தத்துல ஜெயிச்சுட்டா ஜெர்மனி பிரிட்டிஷ் இவங்க கண்ட்ரோலுக்குள்ள அங்க வந்துச்சு. சோ அந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல் முதலா சரி இப்ப இந்த மத்திய கிழக்கு பகுதியா பிரிப்போம், அவங்க அவங்களுக்கு பிரிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல யார் வந்துட்டாங்க, அரேபியர்கள் வந்தாங்க. நெக்ஸ்ட் யாருன்னா 78 இருந்து இஸ்ரேல வந்து செட்டில் ஆகிட்டு இருந்த யூதர்கள் வந்தாங்க. அரேபியர்கள் யூதர்கள் இந்த அந்த கூட்டணி
சக்திகள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு எங்களுக்கு தேசம் நீங்க கொடுங்க, தனித்தனி தேசம் கொடுங்க. யார் யாரு அரேபியாவில் நெக்ஸ்ட் யார் வந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கேட்க போகுது, சரி உங்களை விருப்பப்படுற உங்களுக்கு தேசம் கொடுக்குறோம். என்ன ஆச்சுன்னா, அரபு தேசங்கள் அரேபியர்களுக்கு இந்த பிரிட்டிஷ் மற்றும் கூட இருக்கிற அந்த கூட்டணி தேசங்கள் மிகப்பெரிய பகுதியை வழங்கினாங்க. கிட்டத்தட்ட 22 தேசங்கள் வழங்கினாங்க. நினைச்சுப்பாங்க, அரேபியர்களுக்கு மாத்திரம் மத்திய கிழக்கு பகுதியில 22 தேசம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அந்த மத்திய கிழக்கு பகுதியில பாக்குற அந்த அரபு தேசங்கள்லாம் அப்படி உருவாகுதுதான் முதலாம் உலக போருக்கு பின்னா. இஸ்ரேலுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுங்களா? அரேபியர்களுக்கு கொடுத்த பகுதியில ஜஸ்ட் 1%, ஒரே 1% தான் கொடுத்தாங்க. ஆனா கொடுத்தாங்க, கொடுக்கும் பொழுது இஸ்ரேல் அந்த 1% மாத்திரம் அங்க நம்ம வாங்கினாங்க பார்க்கணும். சோ இப்ப நீங்க ஹேண்ட் அவுட் செய்யுங்க கையில், அதுல ஃபர்ஸ்ட் படம் நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஒயிட்ல வெள்ளையில இருக்கு பாத்தீங்களா, பாலஸ்தீனம் பிரிட்டிஷ் கட்டளை போட்டுட்டு பாருங்க, இதுதான் அந்த பகுதி. சோ மேல என்ன போட்டுருக்குது, பாலஸ்தீனத்திற்கான பிரிட்டிஷ் நுடைய கட்டளை. சோ இந்த முதலாம் உலகப்போ அதுல பாலஸ்தீனத்தை ஆளுகை செஞ்சிட்டு இருந்த துருக்கி படைகள் தோத்து போச்சு. அப்ப அது வந்து ஜெயித்த பிரிட்டிஷ் மற்றும் ஜெர்மானியர் கைகளுக்குள்ள வருது. அது அவங்க பங்கீட ஆரம்பிக்கும் போது அரேபியர்களும் வந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் வந்தாங்க. அப்போ அரேபியர்களுக்கு கிட்டத்தட்ட 22 தேச பகுதி கொடுத்துட்டு அந்த பகுதியோட ஒப்பிடும் போது வெறும் 1% பகுதி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க, அதே பாலஸ்தீனம் என்று சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த பகுதி தான் அந்த வெள்ளையா இருக்கிற பகுதி, பாலஸ்தீனம் பிரிட்டிஷ் கட்டளை, பாலஸ்தீன் த பிரிட்டிஷ் மேண்டேட். சோ பிரிட்டிஷ் கிட்ட இருந்து பிறந்த கட்டளையின் அடிப்படையில் உருவாயித்த அந்த பாலஸ்தீன தேசம் ஆக்சுவலா அது இஸ்ரேல். பாருங்க என்ன ஆச்சரியம்னா, யோர்தானுக்கு இந்த பக்கமும் கொடுத்துட்டாங்க, யோர்தானுக்கு அந்த பக்கம். மேப் பாருங்க நீங்க இங்க பார்த்தவ மேப் பாத்தீங்கன்னா அந்த யோர்தான் நதி நடுவுல கோடு இருக்குது. சோ யோர்தானுக்கு இடது பக்கமும் கொடுத்தாங்க, வலது பக்கமும் கொடுத்தாங்க. சோ இதுதான் 1917 இஸ்ரேலுக்கான அந்த தேசம். இது வந்து இதைய பற்றின அந்த பிரகடனம் தான் என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல, 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த பால்ஃபோர் பிரகடனம் தமிழ்ல நாம சொன்னா, ஒருவேளை நீங்க விரும்புனீங்கன்னா எழுதிக்கலாம். சோ பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917 மில்லினியம் பிக்சர்ஸ்ல கூட இதெல்லாம் பார்க்கணும். சோ 1917 இதுதான் முடிவாச்சு. இஸ்ரேலுக்கு சரி யூதர்களுக்கு தேசம் கேக்குறாங்க, கொடுக்கலாம், எங்க கொடுக்கலாம், யோர்தானுக்கு இந்த பக்கம், யோர்தானுக்கு அந்த பக்கம் சேர்த்து அங்க கொடுக்கலாம் கொடுத்துட்டாங்க. அந்த படம் ஒண்ணு மேப் ஒண்ணு குறிக்குது அந்த 1917, அதாவது முதலாம் உலக போருக்கு பின் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து பாலஸ்தீனத்துக்காக பிறந்துட்டோம் அந்த கட்டளை, அந்த கட்டளையின் அடிப்படையில் உருவாகிட்ட பாலஸ்தீன தேசம், அதாவது இன்றைய இஸ்ரேல். நான் அந்த வார்த்தை நான் சொல்ற மைண்ட்ல வரீங்க, ஏன்னா திடீர் இஸ்ரேல் விட்டுட்டு நான் பாலஸ்தீனம் பேசினா புரியாது. ஏன்னா அப்போ பாலஸ்தீனம் என்று தான் அழைக்கப்பட்டுச்சு, அதுதான் இன்னைக்கு எப்படி இருக்குது இஸ்ரேலாக அங்க உருவாயிருக்குது. சோ அப்போ மேல பாத்தீங்கன்னா சிரியா இருக்கிறாங்க, ரைட் சைட்ல ஈராக், கீழே சவுதி அரேபியா, லெப்ட் சைட்ல எகிப்து அங்க இருக்கிறாங்க. சோ இது 1917 உடைய சூழ்நிலை சகோதர சகோதரிகள். சரி இப்போ கூட்டி சேர்க்கப்பட ஆரம்பிச்சு காலம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கான தேசம் உருவாகுவதில் மிகப்பெரிய ஸ்டெப் வந்தாச்சு. அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்ப உலகத்தை ரொம்ப முழுக்க ஆளுகை பண்ணிட்டு இருந்தவங்க, அந்த யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு பின்பு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த அந்த மத்திய கிழக்கு பகுதியில யூதர்களுக்கு ஒதுக்கின பகுதி தான் இது. அப்போ இதுதான் 1917 இருந்துச்சு, ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா நெக்ஸ்ட் மேப் நீங்க கவனிங்க, நெக்ஸ்ட் வரைபடம், அதாவது பிரிட்டிஷ் நிர்வாக மாற்றம் 1921-22 ஒரு சின்ன மாற்றம் பண்ணாங்க, அதாவது அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் கொடுத்தாங்க, அந்த பால்ஃபோர் பிரகடனம் வந்துச்சு. அறிவுப்படி 1917 வரைபடத்தில் இருக்கிற பகுதி எல்லாம் அந்த யூதர்கள் சுதந்திரிச்சாங்க. ஆனா 21-22 என்ன மாற்றம் நடந்துச்சு, எந்த சூழ்நிலை, இதெல்லாம் அங்க நமக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் நிர்வாகம் ஒரு மாற்றம் பண்ணிட்டாங்க. அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாருங்க, அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல இஸ்ரேலுக்கு கொடுத்த பகுதியில கிட்டத்தட்ட 77 பகுதிய புடுங்கிட்டாங்க. 77% பகுதி மீண்டும் புடுங்கிட்டாங்க. வெறும் 23 மாத்திரம் கையில விட்டுட்டாங்க யூதர்களுக்கு. அந்த 23 பகுதி யோர்தானுக்கு இடது பக்கம் இருக்குது பாருங்க. இப்ப அந்த ரெண்டாவது வரைபடத்துல வெள்ளை கலரா இருக்கு பாருங்க, அதுதான் அந்த 23%. இத மாத்திரம் கொடுத்துட்டு மீதி 73% அது பாருங்க ரைட் சைட்ல அந்த ரொம்ப திக்கா இருக்குது பாருங்க, யோர்தான் போட்டுடுது பாருங்க. சோ யோர்தான் போட்டுடுற அந்த பகுதி உருவாக்கணும். அப்பதான் யோர்தான் தேசமே பிறந்துச்சு பாருங்க. 1917 நாம சொல்ற பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல அந்த மொதல் வரைபடத்துல அப்படி யோர்தான் தேசமே பாலஸ்தீனங்கிற முழு பகுதி தான் இருக்கு. அதுதான் உண்மையா யூதர்களுக்கு கொடுத்தது, உலக தேசங்கள் சேர்ந்துட்டு அந்த பகுதிக்கு யோர்தான் ஒரு அரபு தேசம் உருவாச்சு. இப்போ தங்களுக்கு நியாயமா கொடுக்கப்பட்ட பகுதியில 77% இருந்துப்பான். வெறும் 23% உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அங்க இருந்தாங்க. இது 1921-22 நடந்த விஷயம். நீங்க இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, சகோதர சகோதரிகளே, அந்த வசனம் மைண்ட்ல நீங்க வச்சிருங்க. என்னுடைய தேசத்தை நான் என்னுடைய ஜனங்களுக்கு நான் கொடுத்தேன், ஆனால் நான் என் ஜனங்களுக்கு கொடுத்த என் தேசத்தை மற்ற ஜாதிகள் அவர்களுக்கு பங்கிட்டு கொண்டாங்க. ரொம்ப பெரிய தப்பு. அதனால நான் கோபமாயிட்டேன். அவங்க எல்லாத்தையும் இஸ்ரேல கூட்டி சேர்க்கும் போது யோசுவாவின் போராட்டத்துக்கு நான் வரவேற்பேன். அவங்க வரச்சு நான் விசாரிப்பேன், எப்படி நீ என்னுடைய ஜனங்களுக்கு என்னுடைய தேசம் நான் கொடுத்திருக்கிறேன், நீ யார் வந்து பங்கு போடுறது? சுயோசுபாக்கியின் பள்ளத்தார் எதுக்கு அடையாளம்னா, வரப்போகிற யாக்கோபை நிக்கிறதுக்கான இஸ்ரேலுக்கும் சுற்றிய எல்லா ஜனங்களுக்கும் கடைசிய தேவன் நான் யாரு காண்பிக்க போற சமூகம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொல்ற பாருங்க, இவங்க என் ஜனத்தை சிதறச்சிட்டாங்க, இவங்க என் தேசத்தை பங்கு போட்டுட்டாங்க. யார் இவங்க? நான் விட மாட்டேன். இஸ்ரேல மீண்டும் கூட்டி சேர்க்கும் போது யோசபாத் பள்ளத்தாக்கு வர வச்சு அவங்களை தண்டித்தோம். காரணம் என்ன? இவர்கள் என் தேசத்தை பங்கு போட்டாங்க. இப்ப இந்த வசனம் நிறைவேறி இருக்குன்னா நாம பார்க்கணும் எப்படி நிறைவேறிச்சு. இதோ இங்க பார்த்தோம், 78 கூட்டி சேர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து அரேபியர்கிட்ட வறண்ட நிலத்தை வாங்கி தேவனுடைய வாக்கு தத்துவம் வசனங்களை நிறைவேறி நிறைவேறி ஒரு செழிப்பா நிலைமைக்கு வந்துட்டு இருக்கும் போது 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல அவங்களுக்கு பாருங்க அரபு தேசங்களுக்கு அரபியர்களுக்கு கொடுத்ததை விட அவங்களுக்கு 100%, அவங்களுக்கு 1% தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த 1% 77% அப்ப கரைச்சு யோர்தான் சொல்லி ஒரு அரபு தேசம் வந்து வெறும் 23% யூதர்களை போட்டுட்டான் உலக நாடுகள். சோ இந்த 22 நடந்த விஷயம். அப்போ அந்த 1922 வெளிப்பட்ட பிரிட்டிஷனுடைய அந்த கட்டளை அந்த 23% மாத்திரம் யூதர்களுக்கு கொடுத்தாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும், ஒண்ணு மாத்திரம் ஆட்சி பண்ணுங்க. அந்த 23 எதெல்லாம் வருது தெரியுங்களா? எதெல்லாம் வருது தெரியுங்களா? இதெல்லாம் வரும். அதாவது
காசா, யூதேயா, சமாரியா, அப்புறம் எருசலேம், கிழக்கு எருசலேம், நெக்ஸ்ட் கோலன் குன்றுகள். ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு குற்றந்தாங்க ரொம்ப பெரிய பகுதி. ஆனா அந்த பெரிய பகுதியே அரேபியர்களுக்கு கொடுத்ததுல வெறும் திரும்பி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் அந்த விஷயம் புரிஞ்சுக்கும். 1917 அரேபியர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய 22 தேசங்கள் கொடுத்தாங்க. ஆனா அவங்களோட ஒப்பிடும்போது யூதர்களுக்கு கிடைச்சது என்னவோ எவ்வளவுதான், 1%. அந்த 1% யோர்தானுக்கு இடது பக்கத்திலயும் இருக்குது, யோர்தானுக்கு வல பக்கத்திலயும் இருக்கு. ஆனா 22 என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1% கொடுத்த பகுதியிலேயே கிட்டத்தட்ட 70 பகுதியை அவங்க எடுத்து யோர்தானுக்கு அப்பா இந்த பக்கம் இருக்கிற பகுதியை ஜோர்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்ப தேசம் ஒண்ணு பண்ணிடும். மறுபடியும் பிரிட்டிஷ் ராஜ்யம் என்ன பண்ணுச்சு, ஒரு கட்டளை பெறப்பட்டோம் 1922. அந்த கட்டளையில என்ன சொன்னாங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கான நிலைமை மொத்தமில்ல, வெறும் இந்த பகுதி தான் சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்ன பகுதியில் எதெல்லாம் வருது, காசா வருது, யூதேயா வருது, கிழக்கே இஸ்ரேல் வருது, சமாரியா வருது, அதாவது இந்த ஒட்டுமொத்த மேற்கு கரை குடும்பம் வருது, நெக்ஸ்ட் கோவர்ன் சதவீதம் கொடுத்தாலும் அதுல சமாரியா, யூதேயா, காசா, கோலன் குன்றுகள், கிழக்கு எருசலேம் எல்லாமே உள்ளடும். அப்போ ஒருவேளை நீங்க 1917 பிரிட்டிஷ் பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஏற்றுக்கொண்டாலும் இப்ப இருக்கிறதெல்லாம் யாருக்கு தான் சொந்தம், இஸ்ரேலுக்கு தான் சொந்தம். இப்படி பார்க்கலாம், வேற மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க. கொடுத்த வாக்கு தத்துவம் எடுத்தீங்கன்னா கூட எல்லாருக்கும் தான் சொந்தம், அவங்களுக்கு தான் சொந்தம். சரிப்பா விடுங்க, அது 2000 வருஷம் 4000 வருஷம் பழையதாக கூட்டம். 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் வந்து அதன்படி கோத்தாலும் இதெல்லாம் யாருக்குதான் சொந்தம், இஸ்ரேலுக்கு தான் சொந்தம். அதுல 77% மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டீங்க, 23 தான் கொடுத்தீங்க, 22 பிரிட்டிஷ் மேண்டேட்ல. அப்படி போனா கூட இதெல்லாம் யாருக்கு தான் சொந்தம், இஸ்ரேலுக்கு தான் சொந்தம். ஆனா பிரச்சனை பாருங்க, இந்த பகுதிகள் தான் இன்னைக்கு புதாகரமாக பிரச்சனையா இருக்கு. சோ இது 1922 வருஷத்தினுடைய நிலை. 23 பிரச்சனை ஆரம்பிச்சு. 23 என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 23% இருக்கு இல்லைங்களா, அதாவது 2வது படத்தினுடைய ஒயிட் போர்ஷன், அதுல வெள்ள பகுதி, அதுல மேல இருக்கிற அந்த கோலன் குன்றுகளை என்ன பண்ணினாங்கன்னா, அதைய வந்துட்டு சிரியாவுக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க, பிரெஞ்சு நாடு, பிரெஞ்சு தேசம் கொஞ்சம் பிரஷர் கொடுத்துச்சு பிரிட்டிஷ் நாட்டுக்கு, நீ என்ன பண்ண, நீ தான் வந்து இஸ்ரேலர்களுக்கு யூதர்களுக்கு அந்த தேசத்தை உருவாக்கி கொடுத்த, இப்ப கொடுத்ததுல அந்த கோலன் குன்றுகள் ரொம்ப முக்கியமான இடம், அத வந்து நீ என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற சிரியாவுக்கு நீ கொடுத்துரு. சோ அப்போ சரி அப்படியா, பிரெஞ்சினுடைய பிரஷர்ல பிரிட்டிஷ் எம்பையர் என்ன பண்ணுச்சு, மறுபடியும் அந்த 23% இருக்கிற ஒன்னு பார்த்தா இருக்கிற கோலன் குன்றுகளோ சிறியாக கொடுத்தான். அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு, கோலன் குன்றுகள் இஸ்ரேலுக்கா சிரியாக்கா. சோ இஸ்ரேல் தாராளமா சொல்லணும், தேவனே எங்களுக்கு தான் கொடுத்தார், அதுவும் சரி. மறுபடியும் தாராளமா சொல்லணும், 1917 எங்களுக்கு தான் கொடுத்தீங்க, அது கூட பரவாயில்லை, 1922 அந்த பிரிட்டிஷ் மேண்டேட்ல எங்களுக்கு தான் சொந்தம், அப்படி கூட அவங்க சொல்லலாம். இவ்வளவு நியாயமா இருக்குது. ஆனா இதெல்லாம் இருக்கிட்டு 22 பிரெஞ்சினுடைய கட்டாயத்தின் அடிப்படையில பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு, அந்த 23% பகுதியில இந்த கோலன் குன்றுகளையும் தூக்கி அவங்களுக்கு அங்க கொடுத்தாங்க பார்க்கும். சோ இதெல்லாம் தான் நாம அந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும், யார் யாரோட தேசத்தை எதுக்காக பங்கு போட்டுட்டு இருக்கிறோம், தேவனுடைய தேசம், அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்த தேசம். ஆனா அதைய மற்ற ஜாதிகள் தேசங்கள் அவருடைய சுய லாபத்துக்காக, சுய நோக்கங்களுக்காக ஒருத்தர் ஒருத்தர் அவ்வப்பொழுது மாற்றி மாற்றி பங்கு போடுறோம். 1917 20 22 23 ஆயிரம். என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. முதல் முதலா அரபு தேசங்கள்ல பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்க, பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு.
உலகத்துக்கே பெட்ரோல் எங்கதான் வருது பாக்குறோம். அந்த அரபு தேசங்கள் பெட்ரோல் எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த 1922 அதுக்கு பின்னாடி பெட்ரோல் கண்டுபிடிக்கும் போது இப்ப அரபு தேசங்களுக்கு மற்ற எல்லா தேசங்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லலாம் தமிழ்ல சொன்னா மவுஸ் சொல்லலாம் இல்லைங்களா, மவுஸ் கூடிடுச்சு, வேல்யூ அதிகமாயிடுச்சு. ஏன்னா மற்ற தேசங்களுக்கு பெட்ரோல் என்ன எங்கிட்ட வரணும் அரபு, இப்ப அரபு தேசங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி ஒரு கையில். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு இங்கிலாந்தா யுஎஸ்ஏவா அமெரிக்காவா பிரெஞ்சா ஜெர்மனா நான் சொல்றதுக்கு எங்க திருப்திப்படுத்து என்ன உங்களே திருப்திப்படுத்த. யூதர்களுக்கு கொடுத்த பகுதிய குறை, நாங்க சுத்தி இருக்கிறோம் யூதர்களுக்கு இருக்கிற பகுதியில எங்களுக்கு சில பகுதி கொடுங்க. இந்த விஷயத்துல நீங்க எங்களுக்கு சாதகமா நடந்தா என்ன விஷயத்துல நாங்க உங்களுக்கு சாதகமா நடத்துறோம், வேற வழியே இல்ல. இப்போ என்னைக்கு எல்லா நாடுகளும் அந்த அரபு தேசங்களை சார்ந்து இருக்கும் பொழுது அரபு தேசங்களுடைய இந்த கோரிக்கையை அவங்க நிராகரிக்க முடியல. தங்களுக்கு லாபம் வரணும், என்ன வரணும்னா அரபுடைய கோரிக்கைய திருப்திப்படுத்தணும். அவங்க கோரிக்கையை திருப்திப்படுத்தணும்னா நியாயமே இல்லாம இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய தேசத்துல கை வைக்கணும் வச்சாங்க இதெல்லாம். இது எப்போ 1939 இது உருவாயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டாங்க, பேர் வந்து த பிரிட்டிஷ் ஒயிட் பேப்பர், பிரிட்டிஷனுடைய வெள்ளை அறிக்கை. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த மறைமுகமா அரபு தேசத்தாருடைய கோரிக்கைய அந்த அறிக்கையில சொன்னாங்க, இனிமேல் பாலஸ்தீனத்துக்குள்ள அதாவது இஸ்ரேலர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த பகுதிக்குள்ள உலகத்தில் இருக்கிற எந்த இஸ்ரேலும் தேவையில்லாம என்ன சொல்லக்கூடாது உள்ளுக்குள்ள போகக்கூடாது. அது இங்கிலீஷ்ல சொல்ல பொழுது மைக்ரேஷன் நாம சொல்லுவோம் தமிழ் வார்த்தை, இடம் பயர்ந்து போதல். சோ அந்த மைக்ரேஷன் இருந்துச்சு. சோ மைக்ரேஷன் என்ன சொன்னார் இல்லைங்களா, நான் மீன் குடிக்கிறவர்கள் அனுப்பி வேட்டைக்காரர் அனுப்பி உலகம் முழுக்க இருக்க யூதர்களை என்ன கூட்டிட்டு வருவேன், நான் எதை கூட்டிட்டு வருவேன், இஸ்ரேலுக்கு கூட்டிட்டு வருவேன். அப்ப அங்க என்ன பேசிட்டு இருக்கிறார், அங்க ஒரு மைக்ரேஷன் பிளான் இருக்குது அப்படின்னா இதும் பெயர்தல் இருக்குது. அதுதான் இந்த 31வது இசைக்கியல் தீர்க்கதரிசனத்துல எலும்புகள் எப்படி கூடுச்சு, சும்மா கூடுச்சா, ஒன்றோடு ஒன்று என்னாச்சு அசைஞ்சு சத்தம் போட்டு வந்து சேர்ந்துச்சு. என்ன ஒரு மைக்ரேஷன் இருக்கும் அப்படின்னா அங்க 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 சிதறி கிடக்கிற யூதர்கள் அப்படியே இடம் பெயர்ந்து வரும் அன்பு மைக்ரேஷன் இருக்குது. வெளிநாட்டிலிருந்து உள்ள வரத மைக்ரேஷன், உள்நாட்டிலிருந்து வெளி போறது எமிகிரேஷன். மைக்ரேஷன் நடக்கும், இடம் பெயர்ந்து நடக்கும் நடந்துட்டு இருந்துச்சு 1878 இருந்து. 17 தேசம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு அது 20-22 சுருக்கப்பட்டாலும் ஜனங்கள் வந்து செட்டில் ஆயிட்டே இருந்தாங்க. அரேபியர்கள் எல்லாம் பார்த்தாங்க நமக்கு மத்தியில இவங்க மாத்திரம் இவங்க ஒரு பிரச்சனைக்குரியவங்களா இருந்துட்டு எல்லா யூதர்கள் வந்து செட்டில் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க மேற்கத்திய நாடுகளுக்கு பிரஷர் கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த விஷயத்துல கொஞ்சம் தலையிட்டு எங்களுக்கு சாதகமா நடந்து கொள்ளும். உடனே வேற வழி, பிரிட்டிஷ் எம்பையர் என்ன பண்ணுச்சு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உடனே வெள்ளை அறிக்கை, அதுல என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் வெளியே இருக்க எந்த யூதர்களும் பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து செட்டில் ஆகக்கூடாது. பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து செட்டில் ஆக கூடாது அப்படின்னா சரி அப்போ வரக்கூடிய அந்த அகதிகள் போல வரக்கூடிய யூதர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளணும், அட்லீஸ்ட் மற்ற தேசங்கள் ஏற்றுக்கொள்ளும் இல்லைங்களா. மற்ற எந்த தேசமும் ஏற்றுக்கொள்ள, அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளல, பிரிட்டன் ஏற்றுக்கொள்ள, ரஷ்யா ஏற்றுக்கொள்ள, யாரும் ஏற்றுக்கொள்ள. என்னாச்சு வரலாற்றிலே மறக்க முடியாத சம்பவம் அந்த சமயத்துல தான் உருவாச்சு, த ஹாலோகாஸ்ட், அதாவது யூத இன படுகொலை. கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, 60 லட்சம். இது நம்ம எது பாக்கிறோம்னா அந்த படுகொலைக்கான ஆதாரம் எங்க நடந்துச்சுன்னா இப்படித்தான் எல்லா இடம் பெயர்ந்து இங்க வந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு புது கட்டளை அரபு தேசங்களை திருப்திப்படுத்துவதற்காக பிரிட்டிஷ் போடுது, யாரும் அந்த தேசத்துக்குள்ள நீங்க கால் வைக்க கூடாது. அப்புறம் உங்க யாரையும் நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா அந்த அந்த மத்திய பகுதி மத்திய கிழக்கு பகுதியில் இருந்த எல்லா தேசங்களிலும் யூதர்களுக்கு விரோதமா அங்க பிரச்சனை வெடிக்கும் பொழுது அவங்க பரிதவிச்சு போனாங்க. அவங்களுக்கு போகிறதுக்குன்னு ஒரு இடம் இல்லை,
அவங்களை ஏற்றுக்கொள்ளவா யாரும் அப்பதான் நடந்த அந்த படுகொலையில 60 லட்சம் யூதர்கள் விதவிதமா கும்பல் கும்பலா அனுதினமும் அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. உலகமே அதை பார்த்துச்சு. ஆனா இந்த இந்த ஒரு வேற பிரிட்டிஷ் எம்பையர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்த மாதிரி கட்டளை போடாம இருந்தாங்கன்னா இந்த 60 லட்சம் பேர் எங்க போயிருக்கலாம்? பாலஸ்தீனத்துக்குள்ள போயிருக்கலாம். அவங்களை அந்த மாதிரி படுகொலை படுகொலை இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருந்திருக்காது. ஆனா அதைய அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப ஒரு ராஜதந்திரம் இது. அந்த ஆயில் டிப்ளோமசி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆயில் டிப்ளோமசி, எண்ணெயை மையமா வச்சு அரபு தேசங்கள் மேற்கத்திய நாடுகளை வகுத்த ஒரு ராஜதந்திரம் யூதர்களுக்கு விரோதமா. அதன் அடிப்படையில் யூதர்கள் 60 லட்சம் பேரு அந்த அநியாயமா அந்த கொலை செய்யப்பட்டது பார்க்கிறோம். இதெல்லாம் எப்பன்னா 1922 இருந்துட்டு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அங்க நடந்து கொண்டே போச்சு என்று பார்க்கிறோம். கடைசியில என்ன ஆச்சுன்னா 1900 இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்கு முக்கிய காரணம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்படுத்தின அந்த ஒரு வெள்ளை அறிக்கை, யூதர்கள் யாரும் பாலஸ்தீனத்துக்குள்ள போகக்கூடாது, அவங்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு போட்ட அறிக்கை. அதை வந்து பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டரே கமெண்ட் பண்ணிருக்கிறார். அவர் பேர் வந்துட்டு லயார்ட் ஜார்ஜ். அவர் யாருன்னா, அவர் நியாயமா அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் வெளியிட்டு சொல்லுங்களா 1917 அப்ப அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கை அந்த தேசத்துக்கு ஒரு அவமான சின்னம், அது மனிதாபிமானத்துக்கு விரோதமான ஒரு மறக்க முடியாத ஒரு செயல். அந்த தேசத்து முன்னாள் பிரைம் மினிஸ்டரே அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இது வந்து மனுக்குலம் மறக்கவே மறக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக சுய லாபங்களுக்காக தேவனுடைய ஜனங்களே அங்க மறுக்கப்பட்டாங்க அவங்க தேசத்துக்குள்ள பிரவேசிப்பது. அதனால 60 லட்சம் யூதர்களே அங்க கொலை செய்தாங்க. அப்போ அந்த மாபெரும் சம்பவம் உலகம் முழுக்க பிரபலம் ஆயிட்டு எல்லாருக்குமே அந்த குற்ற உணர்வு இருந்துச்சு தேசங்களுக்கு. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா 1947 மறுபடியும் ஒரு முடிவு பண்ணி, சரி யூதர்களுக்குன்னு சொல்லி ஒரு தேசம் கொடுத்துடலாம், இப்படித்தான் கிரியேட் ஆச்சு. 1948 அவங்க தேசமா உருவாகணும்னா அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விலை என்னன்னா 60 லட்சம் யூதர்கள் அநியாயமா சித்திரவதை பண்ணி கொல்லப்படணும். அப்ப தேசங்களுக்கே அந்த குற்றம் இருந்துச்சு. நம்மளே ஆரம்பத்துல 1917 கொடுத்ததை விட்டுருந்தாலும் அல்லது 22 அவங்களுக்கு கொடுத்ததை விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப அநியாயம் பண்ணிட்டோம், சரி என்ன பண்ணலாம், அந்த யூதர்களுக்கு ஒரு தேசம் கொடுத்துரும். 1947 3வது வரைபடம் பாருங்க, ஐநா பிரிவினை திட்டம். சோ அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா பாருங்க, அந்த வெள்ளையா இருக்கிற பகுதிகள் தான் 1947 ஐநா சபை ஒன்று கூடி, உலக நாடுகளினுடைய ஐக்கிய சபையே அது கூடி அந்த யூதர்களுக்கான ஒரு பகுதிய நிர்ணயம் பண்ணாங்க. பாருங்க அது இன்னும் என்ன இருக்குது, முன்ன இருந்தது காட்டிலும் எல்லை அதிகமா இருக்கா கம்மியா இருக்குதா? இன்னும் கம்மியாயிடுச்சு பாருங்க, இன்னும் கம்மியாயிடுச்சு. இப்ப பாருங்க அந்த கருப்பு வந்து அரபு பகுதின்னு போட்டுருக்கோம் பாருங்க, அதாவது காசா ஒட்டி இருக்கிற சில பகுதிகள் முழுக்க முழுக்க அந்த மேற்கு கரை பகுதி, மேல பாத்தீங்கன்னா லெபனானுக்குள்ள முன்னாடி நிறைய பகுதி, இது எல்லாமே அரபுகளுக்கு ஒதுக்கி ஒதுக்கிட்டாங்க. சோ நாலாவது நாளாக அந்த இடம் நிலப்பாயிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு, சுருங்கிட்டே சுருங்க என்ன காரணம் தெரியும். இப்ப அரபுக்கு அந்த இஸ்ரேலுக்குள்ளேயே மற்ற பகுதிகளை கொடுத்து ஒரு ஒரு புது பிரிவினை திட்டம் போட்டாங்க. அரபு அரேபியர்களுக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே ஒரு ஒரு நாடு, இஸ்ரேலுக்குமே அதுல கொஞ்சம் நாடு. சோ அதுல இன்னும் அவங்களுடைய இடம் வந்து ரொம்ப சுருக்கி தான் போட்டுட்டாங்க என்று நாம அதை பார்க்கிறோம். சோ இப்போ இது 1947 ஆச்சு. அப்போ ஏற்ற சமயத்துல 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைஞ்சதா அங்க அறிவிச்சு அன்னைக்கு நைட் ஒரு சண்டை. எல்லாம் நம்ம பார்க்கணும், இஸ்ரேல் போட சண்டையெல்லாம் ஒரு நாள் நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம சொல்லலாம், அவர்கள் சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு அவங்க பார்டரை சுத்தி 6 அரபு தேசங்கள் எல்லாம் போருக்கு ரெடி. சோதனமான அன்னைக்கு நைட்டு சண்டை அவங்களுக்கு நினைச்சு பாருங்க, தேவனுடைய ஜனங்களே ஒரு தேசமா உருவாகும் உருவாகிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை. உருவாகிற அன்னைக்கு என்ன பிரச்சனைனா, ஆறு அரபு தேசங்கள் சுத்தி அவங்கள சூழ்ந்து இருந்தாங்க. அந்த 100 அரேபியர்களுக்கு ஒரு யூதன் இருந்தார். அந்த சண்டையில் அந்த ரேஷியோ சொன்னா, யூதர்கள் ஒருத்தர்னா அரேபியர் எத்தனை பேர்? 100 பேர். அன்னைக்கு நைட்டு சுதந்திரமாக, அன்னைக்கு நைட்டு அரேபியர்களுக்கு அவங்களுக்கு யுத்தம். ஆறு தேசங்கள் தேவன் இஸ்ரேல் பக்கம்தான். தேவன் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உலகத்துக்கு கொடுத்தார். அந்த யுத்தத்துல இஸ்ரேல் தான் ஜெயிச்சது. அது ஒரு மிராக்கிள், அது ஒரு அற்புதம். அது எப்படி ஜெயிச்சாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா இருக்கும். தேவன் அவங்க கூட இருந்தது. ஆனா பாருங்க, அவ்வளோ சித்திரவதை, உபத்திரவங்கள், அநியாயம், துரோகம் நடந்து ஒரு தேசம் உருவாயிருக்குது. உடனே 6 தேசங்கள் வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா அந்த சண்டையில இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் பிடிச்சிட்டாங்க. அது வந்து அடுத்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க பாருங்க, அந்த காசாக்கு 3rd மேப்ல காசாவுக்கு கீழே கொஞ்சம் இருக்கு பாருங்க, அது 4th மேப்ல இருக்காது. சோ அது 6 வருஷம் வந்துருச்சு. 48 யுத்தத்துல இஸ்ரேல் வருஷம் வந்துருச்சு. அப்புறம் பாருங்க, அந்த அந்த மேற்கு கரை பகுதி கூட சுருங்கிச்சு பாருங்க, 4th வரைபடத்துல. சோ நிறைய பகுதி இஸ்ரேலே தகவல் வசப்படுத்திட்டாங்க. லெபனானுக்கு கீழே அந்த டாக் பகுதி, அது கூட இஸ்ரேல் வருஷம் வந்துருச்சு. 1948 சுதந்திர வாங்கின அன்னைக்கு அவங்களுக்கு நடந்த சண்டை, 6 அரபு தேசங்களோட ஜெயித்தாங்க. மூத்தவங்க அழகா சொல்றாங்க, அந்த வெற்றி தேவன் உலக தேசங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய செய்தி. என்னுடைய ஜனநாயக தேசத்தை நீங்க இஷ்டத்துக்கு பங்கு போட்டு அநியாயம் பண்ணீங்க. இப்ப மறுபடியும் தேசமா உருவானதுக்கு அப்புறம் அவங்க சூழ்ந்து வரீங்க, என்ன வேணா பண்ண. ஆனா என் ஜனங்களை நான் கூட்டி சேர்க்கிற காலம் இது. அவர்கள் மீண்டும் அங்கிருந்து பிடுங்க போற போவது கிடையாது, பெர்மனண்டா செட்டில் ஆவாங்க. மெசேஜ் தேவன் எப்படி கொடுத்தாங்க? உலக நாடுகள் எல்லாருக்குமே புரியாத புதிர். எப்படி சுதந்திரம் வாங்கின அன்னைக்கே தங்களோட எல்லா விதத்திலும் சாதகமான நிலைமையில் இருந்த 6 அரபு தேசங்களை இஸ்ரேல் ஜெயிச்சது. மிராக்கள், அற்புதம். அதை பார்க்க போறோம். ஒரு சண்டை நாம பார்க்கணும் ஒரே கிளாஸ்ல. நாம என்ன மாதிரி தேவன் அவங்கள வழி நடத்தி இருக்கிறார். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து இருக்கிற சில சண்டைகள் இருக்கு, சில யுத்தங்கள். சோ அதுலயே தேவன் அவங்கள ஜெயிக்க வைப்பார். பழசு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹிஸ்டரி ரிபீட்ஸ். ரொம்ப சிம்பிளான பழமொழி. அதாவது வரலாறு திரும்பும் எப்போதுமே. பிரசங்கில கூட வசனம் சொல்லலாம், முன்ன நடந்ததுதான் இப்பயும் நடக்குது, இப்ப நடக்கிறதுதான் நாளைக்கு நடக்கும். இது வசனம், இது தேவன் கொடுத்தது. அந்த உலகத்தான் எப்படி சொன்னா, ஹிஸ்டரி ரிபீட்ஸ், வரலாறு திரும்பும். ஆனா திரும்ப கிளியர். சோ இஸ்ரேல் விஷயத்துல கூட ஆகும். சோ அப்போ 1948 அந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டு பாருங்க, கொஞ்சம் பகுதிகள் இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 1967 வரைக்கும் அதே நிலைமை தான். 4th வரைப்போம் நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது, அந்த 48 அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்க நடந்துச்சுன்னா, யோர்தான் தேசம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 48 அப்புறம் தான் அந்த எருசலேம தங்களை வசப்படுத்திட்டாங்க. அந்த கிழக்கு எருசலேம் தேவாலயம் அதையெல்லாம் தங்களுக்கு உரியதா மாற்றிக்கொண்டு எருசலேம ஆக்கிரமிப்பு பகுதியா மாற்றினாங்க. 48 பின்பாக நடந்த ஒரு விஷயம். மேப் 4 நீங்க பாருங்க, அந்த கிழக்கு எருசலேம் போட்டுடுக்கிறோம், கீ புள்ளி எருசலேம். அந்த பகுதி யோர்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள முழுக்க அங்க வந்துச்சு. சோ அங்கிருந்த யூதர்கள் அவங்க வெளியே துரத்திட்டாங்க. சோ அந்த மேற்கு கரை பகுதி முழுக்க யோர்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வந்துச்சு. சோ இது எப்ப நடந்துச்சுன்னா, 1948 பின்னால் அந்த சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு அவங்க நடந்த சண்டையில ஜெயித்து சில பகுதிகளை தங்களுக்குரியதா இஸ்ரேலர்கள் மாற்றிக்கொண்டதுக்கு பின்பு மறுபடியும் ஒரு தந்திரமான யுத்தத்துல இஸ்ரேலர்கள் கிட்ட இருந்து கிழக்கு எருசலேம் பகுதியா அந்த யோர்தான் தேசம் பெற்றுக்கொண்டாங்க. அந்த மேற்கு பகுதி, மேற்கு கரை பகுதி முழுக்க அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா என்ன விஷயம்னா, அந்த மேற்கு கரையில கரை பகுதியை தங்களுக்குரியதா ஆக்கிட்டாங்க. ஆனா அது எந்த தேசமும் ஏற்றுக்கொள்ளல, பிரிட்டிஷ் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுச்சு. பிரிட்டிஷும் பாகிஸ்தானும் மாத்திரம் யோர்தான் ஆக்கிரமிச்ச மேற்கு கரை பகுதியை அங்கீகரிச்சாங்க. வேற எந்த தேசமும் யோர்தானுக்கு சப்போர்ட்டா அங்க நிக்கவில்லை என்று அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. யோர்தானுக்கும் சிரியாக்கும் எகிப்துக்கும் யார் கூடனா இஸ்ரேல் கூட. அப்போ இந்த பிரச்சனை 1967 ஒரு முடிவுக்கு வந்துச்சு. பயங்கரமான சண்டை 1967 வார். அதுல வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா சிரியா, நெக்ஸ்ட் ஜோர்டான், நெக்ஸ்ட் எகிப்து. இந்த சண்டையில மிகப்பெரிய சண்டை. அந்த சண்டை எவ்வளவு நாள் தான் நீடிச்சது தெரியுங்களா? வெறும் 6 நாள். அதை நினைச்சு பாருங்க. இஸ்ரேல் தனியா, ஜோர்டான், சிரியா, எகிப்து, மூணு பேர். அந்த சண்டை எவ்வளவு நாளுக்கு நீடிச்சதுன்னா 6 நாள். சோ நம்ம இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன தெரியும்? த 6 டே வார், 6 நாள் யுத்தம். 1967 ஜெயம் யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் ஜெயம். அங்க தான் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. பாருங்க, நீங்க இப்போ நெக்ஸ்ட் மேப் எடுத்துருங்க. 5வது வரைபடம் பாருங்க. 1967 போர் நிறுத்த எல்லை, அந்த வாய் வெள்ளையா இருக்கிற பகுதி எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. இப்ப அதுல என்னென்னலாம் வந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு மேப் கொஞ்சம் போயிருக்கும். என்னென்ன பகுதி எல்லாம் இஸ்ரேல் மசம் வந்துச்சு? எகிப்து வந்துச்சு, கிட்டத்தட்ட அந்த சீனாய் வரலாற்று முழுக்க ஒரு பகுதி. நெக்ஸ்ட் காசா, அது வரைக்கும் அவங்க கையில் இல்ல, காசா வந்தாச்சு. நெக்ஸ்ட் கோவை குன்றுகள் சிறியாக்கு வந்து வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் மேற்கு, மேற்கு கரையை முழுக்க அங்க வாங்கிட்டாங்க. கிழக்கியர்கள் இவங்க பாயிண்ட். சோ 1967 சிக்ஸ் டே வார், 1967 வருஷத்து 6 நாள் யுத்தம், மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை இஸ்ரேலுடைய சரித்திரத்துல. 6 நாள்ல மூணு தேசங்களை முற்றிலுமே துரத்தி அவங்க அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த இவனுடைய நியாயமான பகுதிகள் எல்லாத்தையும் இஸ்ரேல் ஜெயிச்சுட்டான். அன்னையிலிருந்து கோவை குண்டர்களானாலும் சரி, மேற்கு கரையானாலும் சரி, காசா ஆனாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு சொந்தமா இருக்குது? யார் கட்டுப்பாடு? இஸ்ரேலுக்குள்ள அது இருக்குது. இது புரியுதுன்னா சிரியா ஏன் கட்டுறாங்கன்ட்டு? கோவை குண்டர்களே அது புரியுது, எங்களுக்கு புரியுது, எங்களுக்கு 22 கிடைச்சது. ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணிச்சு? 67 சண்டையில எங்க கிட்ட இருந்துட்டு அபகரிச்சிட்டாங்க, கோலன் குன்றுகள் எங்களுக்கு தான். கேக்குறாங்க, காசாவும் மேற்கு கரையும் எங்களுக்கு புரியுது, 22 எங்களுக்கு தான் கொடுத்தாங்க, அது 67 யார் புரிஞ்சிட்டா? இஸ்ரேல் வாங்கிட்டாங்க, அந்த பகுதி எங்களுக்கு தான். எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 67 இருந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. என்ன காரணம் பாருங்க, கொஞ்சம் ஹிஸ்டரி பார்த்தா 67 இருந்து கோலன் குன்றுகள், மேற்கு கரை, காசா, முழு பிரச்சனை இஸ்ரேலுக்கும் சுற்றி இருக்கிற அரபு தேசங்களுக்கும். ஆனா நியாயமா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், வாக்கு தத்தம் பண்ண இடம் பார்த்தா அது இஸ்ரேலுக்கு தான் சொன்ன. 1917 வஞ்சகமா போய், ஆனா மீண்டும் இஸ்ரேல் தேவனுடைய வழி நடத்துதல் 1967 அதையே கற்றுக் கொண்டாங்க. அடுத்த மேப் பாருங்க, இஸ்ரேலினுடைய தற்போதைய எல்லை, அதுல எகிப்துக்கு திரும்ப தரப்பட்ட சீனாய், அது மறுபடியும் ஒரு சமாதான உடன்படிக்கையில இஸ்ரேல் ஜனங்கள் அது எகிப்துக்கே கூப்பிட்டாங்க. நியாயமாக ஜெயிச்சுட்டாங்க எகிப்து கிட்ட இருந்து 67 யுத்தத்துல. ஆனா ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துச்சு, அப்ப அது அவங்களுக்கே திரும்ப தந்துட்டாங்க. சோ அந்த சாத்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல். அதுல மேல பாத்தீங்கன்னா கோலன் குன்று வருது, மேற்கு கரை வருது, காசா வருது, அப்புறம் அந்த இஸ்ரேலுங்கிற பகுதி. சோ இதுதான் 1967 இருந்து இஸ்ரேல் வசம் இருக்கிற அவங்களுக்கான தேசம். அதுல காசா, மேற்கு கரை, கோலன் குன்றுகள் இன்று வரைக்குமே பிரச்சனைக்கு உரிய இடங்களாக அங்க இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ சங்கீதம் 83 ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் இனிமேல் நம்ம பார்க்கணும். அது ஆனா அந்த அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அநியாயங்களே கிட்டத்தட்ட 1948 இருந்து இன்ன வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. அரேபியர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு இஸ்ரேலுக்கு விரோதமா வந்த யுத்தம் பிரச்சனை எல்லாம் செஞ்சுட்டு அங்க இருக்காங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று சம்பவங்கள் நமக்கு எந்த வசனத்தை நினைவுபடுத்துதுன்னா, யோயேல் 3 அதிகாரம் முதல் 2 வசனம். அவர்கள் என்னுடைய ஜனத்தை சிதறடிச்சது மாத்திரம் இல்ல, நான் அவர்களை திரும்பி கூட்டிக் கொள்ளுகிற அந்த நாளில் என் தேசத்தை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பங்கு போட்டுட்டாங்க அவங்க சுயநலத்துக்கு, அவங்க இஷ்டத்தின்படி. அதனால அவங்கள நான் யோசபாத் பள்ளத்தாக்கு வர வரைப்பேன், யாக்கோபின் இக்கட் காலம், அங்க நான் அவங்க கிட்ட விசாரிப்பேன், இது நடக்க போகிற விஷயங்களா இருக்கிறது என்று பார்க்கலாம். ஒருவேளை அந்த யாக்கோபின் இக்கட் காலத்திலேயோ இல்ல அதுக்கு முன்னாலே நம்ம சங்கீதம் 83 குறிக்கிற அந்த ஒரு யுத்தமா இருக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒண்ணு அந்த வரைபடம் 7 நிறைவு பாருங்க. வரப்போகும் இஸ்ரேல் அரபு யுத்தத்திற்கு பின்னான இஸ்ரேல் எப்படித்தான் இருக்குமா, அவங்களுக்கு எந்த பகுதி எல்லாம் வந்துடும், யோர்டான் ஒரு பகுதி வருது பாருங்க, நெக்ஸ்ட் சிரியால ஒரு பகுதி வருது, லெபனான் முழுக்க அவங்க பகுதி வருது. சோ இதுதான் இஸ்ரேல் வந்து இனிமேல் எப்படி இருக்கும் இஸ்ரேல் பாருங்க. இந்த மேப் கூட
இது தற்போதைய நிலைதான், தற்போதைய நிலைதான் இருக்கு. இப்போ இது தற்போதைய நிலை, இந்த நிலையில கோலன் மேற்கே கரை காசா இந்த பகுதிகள் விஷயத்துல அரபு தேசங்களோட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், அதுதான் சங்கீதம் 83 காண்பிக்குது. அந்த முடிவு எப்படி வரும் என்ன வரும்னு நம்ம பார்க்கணும். ஆனா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் பொழுது இஸ்ரேலுக்கு இது சொந்தாயிரம், இது சொந்தாயிரம், அது சொந்தாயிரம், ஆனா அதோட இருக்காது. ஏன்னா இந்த பகுதி கூட யாருக்குதான் வருது, வாக்கு தத்துவின்படி இஸ்ரேல். அப்ப யோர்டான்ல ஒரு மிகப்பெரிய பகுதி இஸ்ரேலுக்கு வரும். நெக்ஸ்ட் லெபனான் கூட யாருக்கு யாருக்கு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட போகுது,
உங்களுடைய எல்லை பெரிதாகும். கிளியர் ஸ்கெட்ச் வச்சிருக்கிறாரு, இஸ்ரேலுடைய இந்த எல்லை பழைய படிக்கு அது விரிவடையும். வசன வாசிங்க, அந்நாளில பிரமாணம் வெகு தூரம் பரம்பி போகும். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, யுவர் பார்டர்ஸ் ஷால் எக்ஸ்பேண்ட், உங்களுடைய எல்லை இன்னும் பெருகும். எப்ப இருந்து, இப்போ இருக்கிற கண்டிஷன்ல இருந்து அவர்களுடைய எல்லை எதிர்காலத்துல பெருகும். மசனம் ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஆனா அதுக்குள்ளதான் இருக்குது பெரிய யுத்தங்கள் எல்லாம். உங்க எல்லை விரிவடையும், சும்மா விரிவடையாது. சோ அந்த எல்லையோட இருக்கிற தேசங்கள்ல அவங்க இஸ்ரேல் கூட சமாதானம் ஆகும். ஒண்ணு சமாதான பேச்சுல, இல்லாட்டி யுத்தத்துல, அதிகபட்சம் யுத்தம் தான் வாய்ப்பு, சமாதானத்துக்கு இடம் இல்ல. சோ அப்போ இது வந்து இஸ்ரேலுடைய கடைசி நிலைமையாக இருக்கும். அது ராஜ்யம் கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும், முன்னே கிடக்கலாம் இல்லாட்டி பின்ன கூட கிடைக்கலாம். சாரி, எப்போ வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம அது இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் வாசிக்கிறோம். சோ அப்போ அவர்கள் என் தேசத்தை பங்கிட்டாங்க. சோ அந்த பங்கிட்ட விஷயம் சகோதர சகோதரிகளே, 1917 அவங்களுக்கு என்ற ஒதுக்கப்பட்ட தேசம் 22 சுருக்கப்பட்டு, சோ அப்போ மேலும் பகுதிகள் மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டு யுத்தம் எல்லாம் பண்ணி அவர்கள் சுதந்திரத்துக் கொண்ட விஷயத்துல அங்க அடங்கியிருக்கு என்று நாம் அங்க பார்க்கலாம். ஒரு வேளை சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமா இருக்கலாம் உங்களுக்கு சரித்திரத்துல புரிஞ்சுக்கொள்றதுக்கு, பட் கையில உங்களுக்கு கைப்படுது இருக்குது. சோ அதை நீங்க பாருங்க. ஒரு வேளை ஒரு ப்ளூ கலர்ல சின்ன புக் இருக்கும், இஸ்ரேல் அராப் பீஸ் ட்ரீட்டி ப்ராசஸ், ஒரு ப்ளூ கலர் சின்னது, டெவலப்பர்ஸ் டான் பப்ளிகேஷன், அந்த புக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது விஷயம் எல்லாம் ரொம்ப அருமையா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு நம்ம பேசின விஷயங்கள் அதுல நீங்க பார்க்கலாம், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இருக்கிற சகோதர சகோதரிகள் அந்த புத்தகம் நீங்க பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சோ அப்போ இப்படியாக இஸ்ரேலுடைய தேசம் அந்த பங்கிடப்பட்டிருக்கிறது என்று இன்னைக்கு நாம பார்த்து முடிக்க போகிறோம். சோ அடுத்த முறை நான் மறுபொழுது கொஞ்சம் நாம சிந்திப்போம் அந்த இஸ்ரேலுடைய யுத்தங்களை குறிச்சு. தேவன் தானே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துல இஸ்ரேல் ஜனங்கள் குறிச்சு இன்றைய நிலை, தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நம்ம படிக்கும் போது உண்மையா அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தேவன் நமக்கு கொடுத்து வருகிறார். உண்மையாகவே தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நன்றிகளை நம்முடைய கர்த்தர் மூலமாய் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். சோ பகிர்ந்து கொடுக்குற சகோதரருக்கு கூட இன்னும் அதிக ஞானம் மற்றும் ஆரோக்கியம் கொடுத்து தேவன் அவருடைய வார்த்தைகளை இன்னும் அதிக அதிகமாய் அவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்த நம்முடைய ஜபங்கள்ல நாம் நினைத்துக் கொள்வோம். ஒரு சிறிய அறிவிப்பு, நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடி நாளைய தினத்துல இந்த ஒரு நாள் கூடுகை தேவன் கிருபையில் நமக்கு கிடைச்சிருக்குது. சார், ஒரு நாள் நம்ம மீட்டிங் காலைல 10 மணிக்கு இப்ப போல ஷார்ப்பா நம்ம ஆரம்பிக்கணும். சோ அதனால 10 மணிக்கு அனைத்து சகோதர சகோதரிகளும் இங்கே கூடும்படியாக கூட அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் இங்க மதிய உணவும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. சோ அதனால நம்ம காலையில 10 மணிக்கு வந்துட்டா சாயந்தரம் 4 அல்லது 5 மணி வரைக்கும் நாளைய தினத்திலே நாம் தேவன் கிருபையில அவருடைய சமூகத்தில் கூடி மேலும் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள நம் தேவன் யாவரும் ஆசீர்வதிப்பதாக. நம்முடைய இந்த நாளுக்கு இந்த வகுப்புக்கு முடிவாக சகோதரர் பிரகாஷ் அவர்கள் ஜெபிக்க நிறைவு செய்வோம். சேலத்தில் வந்திருக்கிற பிரகாஷ் மணிக்கணும். இதற்கு முன்பாக இறைவன் கீதங்கள் நம்ம வாசித்து நம்ம வந்து நிறைவு செய்யலாம். சகோதரர் சுதர்சன் பாபு இறைவன் கீதங்கள் வாசிப்பார். அதை பின்பாடு ஜபம் செய்து முடிக்கணும்.
இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அத்தே 25:6. விழிப்பாக இருக்கின்ற கன்னிகைகளுக்கு, சத்தியத்தில் தேர்ந்திருக்கின்றவர்களுக்கு, தங்கள் விளக்கில் எண்ணெய் குறையாமல் இருப்பவர்களுக்கு, கர்த்தரையே சார்ந்து மெய்யான தாழ்மையிலும் பொறுமையிலும் அன்பிலும் தெய்வ பக்தியிலும் மணவாளனுக்குரிய விஷயங்களில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கின்ற மணவாட்டிக்கு இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்று சொல்லுவது மிகுந்த சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களையே மணவாளன் விரும்புவார். இவர்களையே அனுமதிக்கவும் அனுமதிக்கவும் படுவர். தற்காலத்தில் ஜீவிக்கின்ற நமக்கு இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, எண்ணெயோடு எரிகின்ற விளக்குகளிலே திரிகள் தீண்டப்பட நாம் உதவியாக இருக்க வேண்டும். எண்ணெய் வாங்கிக் கொள்ள முடியாமல் போதும் நேரம் வரவில்லை. எனவே விரைவில் எண்ணெய் வாங்கி விடுவோமாக. எண்ணெய் இருந்து விளக்கு எரியாமல் அசதியாய் தூக்கு மயக்கத்தில் இருப்பவர்களை நாம் எழுப்பியாக வேண்டும். ஒவ்வொருவரும் அறிய மணவாளனின் பிரசன்னத்தை உணர்த்தியாக வேண்டும். இதை பொறுமையாய் அன்பிலே செய்வோமாக.
அப்பா பிதாவே, ஒருவரை சாவாமியுள்ளவரும் சேரக்கூடாதவர்களில் வாசம் செய்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய ஒரே பிரான குமாரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய தெய்வீக சிந்தை எங்கள் சிந்தையை ஆட்கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. பிதாவே, எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய தெய்வீக சிந்தையை எங்கள் சிந்தையை ஆட்கொண்டிருக்க தேவன் தாமே தம்முடைய குமாரன் மூலமாய் எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, நாங்கள் யாவரும் உம் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தாலும் பிதாவே, எங்கள் பாவங்களெல்லாம் தம்முடைய குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவின் மூலமாய் தமது முதுகுக்கு பின்னால் இருந்து விட்டு எங்களை நித்தமும் போஷித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே, இன்றும் கூட உம்முடைய பரிசுத்த சமூகத்திற்கே எங்களை சகோதர சகோதரிகளாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்திருக்கின்ற இந்த மாபெரும் கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. பிதாவே, நாங்கள் கேட்ட சத்தியங்களை எங்கள் மனதில் தியானித்து உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறவும், நாங்கள் எங்களை சிநேகித்து நேசிப்பதைப் போல மற்றவர்களையும் நேசிக்கவும், சத்துருக்களையும் நேசிக்கத்தக்கதான உம்முடைய அன்பை உலகத்தில் வெளிப்படுத்த தேவன் தாமே தம்முடைய குமாரன் மூலமாய் எங்களுக்கு பரிசுத்த ஆவியத்திருந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆயினும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படியே செய்யும் என்று ஒன்றான மீதானாகிய உம்மிடத்தில் நீர் அனுப்பினாராகிய கர்த்தராகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உமது பாதத்தில் தாழ்ந்துடன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் நல்ல பிதாவே.